வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்காக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பங்களிப்பு இன்றளவும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்கா சூசகமாக தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்காக முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் பங்களிப்பு இன்றளவும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைத்து துறையின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் வளர்ச்சி மற்றும் சிறந்த நிர்வாகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் நலனுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தலைமையில் பொக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பெருமைக்குரியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இதன் மூலம் இந்தியர்கள் ஒருபோதும் உலக நாடுகளுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்றும் நிரூபித்து காட்டியவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவிடத்தில் தலைவர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், வேளாண் துறை அலுவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டுவர உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் முதலீடு செய்ய முன்வரும் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு பொருளாதார தொகுப்பு திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 1 கோடி இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இளையோர் சுயதொழில் புரிய தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் திரு நிதிஷ்குமார் கூறியுள்ளார். ஹரியானாவில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி கூறினார். திரிபுராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பதென அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய மின்சக்தி தகடுகள் அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். ஷிவ்புரி மாவட்டத்துக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் மினி பேருந்து ஒன்று லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தெலங்கானாவில் 3ஆம் பாலினத்தினரை தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஹைதராபாத் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறு தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்காக 3ஆம் பாலினத்தவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவர்களுக்கு இந்த பயிற்சிக்கு பின்னர் 1,15,00,000 ரூபாய் 155 பேருக்கு விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிஜேபியுடன் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று ஆர்எஸ்எஸின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராம் மாதவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், நாட்டின் வளர்ச்சிக்காக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பாடுபட்டு வருவதாக கூறினார். பிஜேபி அரசியல் ரீதியாக செயல்படுவதாகவும் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அரசியல் இன்றி பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸில் இணையலாம் என்றும் திரு ராம் மாதவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இல கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இல கணேசன் நேற்று மாலை காலமானார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இல்லம் மற்றும் அவருடன் தொடர்புடைய நிறுவனங்களில் அதிகாலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் அமைச்சரின் இல்லம், அமைச்சரின் மகள் இல்லம் மற்றும் அமைச்சரின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் இல்லம், வத்தல்குண்டில் உள்ள பஞ்சாலை ஆகிய 4 இடங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
சுற்றுலா வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் வருவாயும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020 ஆண்டில் 49 கோடி ரூபாயாக இருந்த இதன் வருவாய் தற்போது 243 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், ரஷ்யாவிலிருந்து 40% கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதாக கூறினார். இதற்காக கூடுதல் வரி விதிப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கூடுதல் வரி விதிப்பதற்கான முடிவு கைவிடப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவாவின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம், மேகாலயா, உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிஷ்த்வாரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா இன்று பார்வையிட்டார். அப்பகுதி மக்களிடம் சேதம் குறித்து அவர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 60 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சைப்பான் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 15-10, 15-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கனே சக்காயை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிஹாக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-5, 15-9, 16-14 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தஸ்னிம் மீரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்காக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பங்களிப்பு இன்றளவும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்கா சூசகமாக தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.